இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சரதம் சிந்தினி
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
சிருஷத்துவ பரீட்சை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. ஒரு மனிதன் தான் குணப்பட்ட காலத்தையும் இடத்தையும் திட்டவட்டமாக சொல்ல முடியாமல் அந்த குணப்படுத்தலோடு சம்பந்தப்பட்ட பல சம்பவங்களை வரிசைக்கிரமாக சொல்ல இயலாமலும் இருக்கலாம். இதனால் அவன் குணப்படவில்லை என்று ரூபகாரப்படுத்துவது அசாத்தியம். காற்றானது தனது இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்று இன்ன இடத்திற்கு போகிறதென்று உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று இயேசு நிக்கோதோமுக்கு சொன்னார். காற்றானது கண்ணுக்கு மறைவாயிருந்தாலும் அதன் கிரியையினால் அது உண்டென்று எல்லோரும் கண்டறிந்து கொள்ளலாம். அவ்வாறே மனுஷனுடைய இருதயத்தில் தேவ ஆவியானவர் நடத்தும் கிரியையும் இருக்கிறது. புது பிறப்பை உண்டாக்க கூடிய அந்த சக்தியானது மனுஷ கண்களுக்கு புலம்படாமல் ஆத்மாவில் புதிய ஜீவனை பிறப்பிக்கிறது. தேவ சாயலாக ஒரு புதிய உயிரை சிருஷ்டிக்கிறது. ஆவியானவருடைய கிரியை அமைதியானதும் காணக்கூடாததுமாயினும் அதன் பலன்கள் வெளிப்படையானது. தேவ ஆவி இருதயத்தை புதுப்பிக்கும் பொழுது ஜீவியமானது அதற்கு சாட்சி பகரும். நம்முடைய இருதயங்களை மாற்றிக்கொள்ளவோ நம்மை தேவனோடு ஒருமைப்பட்டவர்களாக்கிக் கொள்ளவோ முடியாதவர்களாயிருந்தாலும் நாம் நம்மையோ நமது கிரியைகளையோ நம்பக்கூடாது. என்றாலும் நமக்குள் தேவ கிருபை வாசம் செய்கிறதாயில்லையா என்பதை நமது ஜீவியங்கள் வெளிப்படுத்திவிடும். நம்முடைய குணாதிசயங்களாலும் பழக்க வழக்கங்களினாலும் வேலைகளிலும் மாறுதல் தோன்றும். அவைகள் முற்காலத்தில் மிக சீர்கேடாக இருந்தாலும் தற்காலத்தில் இருக்கிறதற்குமுள்ள வித்தியாசம் வெகு தெளிவாக காணப்படும். நாம் எப்பொழுதாவது செய்கிற நற்கிரியைகளாலும் வேளா வேலை நடப்பிக்கிற துர்க்கிரியைகளினாலும் அல்ல, எப்பொழுதும் வழக்கமாக நம் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளாலும் நாம் செய்கிற கிரியைகளாலும் நம்முடைய குணம் வெளிப்படுத்தப்படுகின்றது. கிறிஸ்துவின் புதுப்பிக்கும் வல்லமை நம்மில் இல்லாதிருக்கும் பொழுது வெளி ஆசானங்கள் எல்லாம் சரிவர இருக்கலாம் என்பது மெய்தான். ஒருவன் உள்ளத்தில் அதிகார பிரியமும் மற்றவர்கள் தன்னை மரியாதையுடனும் கனப்படுத்த வேண்டுமென்று ஆசையும் எழும்பும் போது அவன் ஒருவாறு சீரான ஜீவியம் நடத்த தலைப்படுகிறான். மானமும் மரியாதையுமாயிருக்க வேண்டும் என்கிற ஆவல் நம்மில் தீமை தலை காட்டாதபடி செய்துவிடுகிறது. தன்னலம் நிறைந்த ஒருவன் பரோபகாரமான கிரியையும் செய்யலாம். இது இப்படி இருக்க நாம் யார் பக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய இருதயத்தை ஆளுகிறவர் யார்? நாம் யாரை பற்றி அடிக்கடி நினைக்கிறோம்? யாரை பற்றி சம்பாஷிக்க பிரியப்படுகிறோம்? யாரை முழு இருதயத்தோடும் நேசிக்கிறோம்? யாருக்காக உழைக்க விரும்புகிறோம்? நாம் கிறிஸ்துவுடையவர்களானால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவரோடு இருக்கின்றன. நம்முடைய மனோகரமான நினைவுகள் அவரை பற்றியே இருக்கின்றன. நம்மையும் நமக்குள்ள யாவற்றையும் அவருக்கு பிரதிஷ்டை செய்கிறோம். அவருடைய சாயலை அணிந்து அவருடைய சுவாபத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய சித்தப்படி நடந்து எல்லாவற்றிலும் அவரை பிரியப்படுத்த விரும்புகிறோம். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாயிருக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் ஆவியின் கனியை கொடுக்கிறார்கள். அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அவர்கள் தங்களை தங்கள் இச்சைகளுக்கு ஒப்புக்கொடாமல் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய குணங்களை தங்கள் ஜீவியத்தில் பிரதிபலிக்க செய்து அவர் பரிசுத்தமாயிருக்கிறது போல தங்களையும் சுத்திகரித்து கொள்ளுவார்கள். ஒரு காலத்தில் ஜென்ம பகையால் வெறுத்தவர்களை வெறுத்தவைகளை இப்பொழுது நேசிக்கிறார்கள். ஒரு காலத்தில் விரும்பினவைகளை இப்பொழுது வெறுக்கிறோம். அகந்தைக்காரரும் சுய அதிகார பிரியருமாயிருக்கிறவர்கள் சாந்த குணமுள்ளவர்களாகவும் இருதயத்தில் தாழ்மையுள்ளவர்களாகவும் மாறுகிறார்கள். வீணரும் மேட்டிமைக்காரருமாயிருக்கிறவர்கள் அடக்கமும் பயபக்தியும் உள்ளவர்களாக திரும்புகிறார்கள். மதுபான பிரியன் தெளிந்த புத்தி உள்ளவனாகிறான். விபச்சாரக்காரன் சீரடைகிறான். உலகத்தில் வழங்குகிற வீணான பழக்கங்களும் ஆசாரங்களும் ஒழிந்து போகின்றன. 1 பேதுரு 3:3. கிறிஸ்தவர்கள் புறம்பான அலங்கரிப்பை நாடாமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தையே தேடுவார்கள். முழு மாறுதல் தோன்றாவிட்டால் உத்தமமான மனம் திரும்புதலாக மாட்டாது. ஒரு பாவி மறுபடியும் பிரதிகினை செய்து தான் திருடி கொண்டதை திரும்ப கொடுத்து தன் பாவங்களை அறிக்கை செய்து தேவனையும் தன்னை போலொத்த மனிதரையும் நேசிப்பானாயின் அவன் மரணத்தை கடந்து ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறதாக நிச்சயம் கொள்ளலாம். நாம் பாவமும் பிழையுள்ளவர்களுமாக கிறிஸ்துவண்டை வந்து மன்னிக்கும் சுவாபமுள்ள அவருடைய கிருபைக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொழுது அன்பு நம் இருதயத்தில் உதயமாகிறது. ஒவ்வொரு சுமையும் இலகுவாகிறது. ஏனெனில் கிறிஸ்து நம்மேல் வைக்கிற நுகம் மெதுவாகிறது. கடமை இன்பகரமாகிறது. நம்முடைய சௌக்கிரியங்கள் பிறருக்காக வெறுப்பது மனோகரமாகிறது. முற்காலத்தில் இருள் மூடி நமக்கு தோன்றின பாதை நீதியின் சூரியனுடைய கிரகங்களாக பிரகாசிக்கிறது. கிறிஸ்துவனுடைய குணம் எவ்வளவு அழகு வாய்ந்தது என்பது அவருடைய அடியார்களிடத்தில் காணப்படும். தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதே அவருக்கு ஆனந்தமாகிறது. தேவன் பேரில் அன்பும் அவருடைய மகிமைக்காக வைராக்கியமும் நம்முடைய இரட்சகருடைய ஜீவியத்தை ஆண்டு வந்தன. அன்பே அவருடைய கிரைகள் எல்லாம் அலங்கரித்து சிறந்தவையாக்கிற்று. அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட இருதயத்தில் இயேசு அரசாளுகிற இந்த இருதயத்தில் மாத்திரம் அந்த அன்பை காணலாம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று கண்டிருக்கிறோம். தேவ கிருபையால் புதிதான இருதயத்திலே குடிகொண்டிருக்கிற அன்பு எல்லாவற்றையும் செய்ய நாடுகிறது. வாஞ்சையை அடக்கி ஆளுகிறது. அவருடைய ஆசை விருப்பங்களை அடக்குகிறது. பகையை அடக்குகிறது. நேச பாசங்களை மேன்மையுள்ளதாக்குகிறது. ஆத்மாவிலே இவ்விதமாக வளர்க்கப்பட்ட இந்த அன்பு ஜீவியத்தை சாதுவாக செய்து சுற்றுமுற்றுமுள்ள எல்லாவற்றையும் நல்லவர்களாக வல்லமையுள்ளதாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளும் முக்கியமாக புதிதாக அவருடைய கிருபையை நம்பி குணப்பட்டிருக்கிறவர்களும் செய்யாமல் விட வேண்டிய இரு தப்பிதங்கள் உண்டு. இவற்றில் ஒன்றை ஏற்கனவே சொன்னோம். அது யாது என்றால், மனுஷர் தங்கள் சொந்த கிரியைகளை நோக்கிக் கொண்டு தாங்கள் செய்யக்கூடியதெதுவோ அதுவையே நம்பி தங்களை தேவனோடு ஒருமனமாக்கிக் கொள்ளுவது தான். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு தன் சொந்த கிரியைகளினால் பரிசுத்தனாவதற்கு பிரயத்தனப்படுகிற ஒவ்வொருவனும் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போல் தன்னாலாகாத காரியத்திற்கு முயற்சிப்பதாகும். மனுஷன் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு தாங்களே செய்கிற ஒவ்வொரு காரியமும் தன்னலத்தாலும் பாவத்தாலும் கரைப்பட்டு போகிறது. விசுவாசத்தால் நமக்கு கிடைக்கிற கிறிஸ்துவனுடைய கிருபை ஒன்றே நம்மை பரிசுத்தராக்கக்கூடியது. மேலே சொன்ன தப்பித்ததற்கு மாறானது அதை போலவே அபாயகரமானதாக மற்றொரு பிழை என்னவென்றால், கிறிஸ்துவை விசுவாசத்துடன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்றும், விசுவாசத்தால் மாத்திரம் நாம் கிறிஸ்துவினுடைய கிருபைக்கு உரியவர்களானபடியால் நம்முடைய கிரியைக்கும் இரட்சிப்புக்கும் சம்பந்தமே இல்லை என்று எண்ணுவதாகும். ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கீழ்ப்படிதல் என்பது ஏனோதானோ என்று செய்யும் புறம்பான கிரியை அல்ல, அது அன்பின் ஊழியமாம். தேவனுடைய கற்பனை அவருடைய சொந்த தன்மையின் ரூபமாயிருக்கிறது. அது அன்போ உருக கொண்டு பிறந்ததற்கு சரியாகும். ஆதலால் அது வானத்திலும் பூமியிலும் அவர் நடத்துகிற அரசாட்சி அஸ்திபாரமாகிறது. நம்முடைய இருதயங்கள் தேவ சாயலாக புதிதாக்குமானால் தேவ நேசமானது ஆத்மாவின் வேறொன்றை பெற்றால் நம்முடைய ஜீவியத்தின் தெய்வ கட்டளைக்கு சரியானபடி நடப்பது அசாத்தியமாகுமே. அன்பு ஒருவனுடைய இருதயத்தில் வேறொன்று பொழுதும் தன்னை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலாக அது புது சிருஷ்டியாகும் பொழுது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்திலே வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கண்டிருக்கிற புது உடன்படிக்கைக்குரிய வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. கற்பனை இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது ஜீவியத்தை திருத்தி விடாதா? கீழ்ப்படிதல், அதாவது அன்பின் ஊழியமும் அடக்கமும் சீஷத்துவத்தின் உண்மையான அடையாளம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்கு சத்தியமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் ஒன்றே நம்மை கிறிஸ்துவினுடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களாக்குகிறது. இந்த விசுவாசமானது கீழ்ப்படிதல் அவசியமன்று என்று சொல்லலாம். ஏற்ற பிரகாரம் கீழ்ப்படியும்படி நமக்கு பலன் அளிக்கிறது. நம்முடைய கீழ்ப்படிதலினாலே இரட்சிப்பை சம்பாதித்து கொள்ளுகிறதில்லை. ஏனென்றால் இரட்சிப்பு தேவனுடைய இலவசமான ஈவாக இருக்கிறது. நாம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் பலனாக இருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணுவதும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று 1 யோவான் 3:5 சொல்லியிருக்கிறது. சரியா தவறா என்று காட்டுகிற மெய்யான கருவியாகிய உரைகள் இதுதான். நாம் கிறிஸ்துவிலே தரித்திருந்து தேவ அன்பு நம்மில் குடிக்கொண்டிருந்தால் நம்முடைய உணர்ச்சிகள், சிந்தனைகள், நோக்கங்கள், கிரியைகள் ஆகிய இவைகள் எல்லாம் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின் சட்டங்களில் தெளிவாக காட்டுகிற தேவ சித்தத்திற்கு இணங்கினவைகளாக இருக்கும். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவன் நீதி உள்ளவனாயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான். 1 யோவான் 3:7. சீனாய் மலையில் தேவன் கொடுத்த 10 கற்பனைகள் அவருடைய பரிசுத்த நியாயப்பிரமாணமானது நீதி என்ன தன்மையானதென்று வரையறுத்து சொல்லுகிறது. ஆமென்.
இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.